வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் வர்றதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர். அப்பா, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் நம்பிக்கை, நீதான் எங்கள் அடைக்கலமை. உம்மை நம்புகிற ஒருவோரும் ஒருவரையும் நீர் வெட்கப்பட்டு போவதை விடமாட்டேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவினுடைய சித்தம் எங்கள் மத்திலே செய்யப்படுவதாக. பரிசுத்தாவின் நீர் எங்களை வளர்த்த வேண்டும் என நாங்கள் மண்டாடுவோம். உடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா, உடைய சித்தம் செய்யப்படட்டும், உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் என்று மண்டாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருப்பிகளோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22 வரை நாம் வாசிக்கும். எல்லாரும் திருப்பிக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-21 வரை நாம் வாசிக்க கேட்போம்.
இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட தீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய சுபதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் ஜோவானும் தங்கள் தகப்பன் சுபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
கலிலேயா கடலோரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சகோதரர் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மீன் பிடிகார் வழக்கு போல அவர்கள் அந்த கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த போது பேதுருவும் அந்திரேயாவும் தங்கள் வலைகளை கரையிலே அலசித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அந்த கடலோரமாய் நடந்து வந்தார். இயேசு அவர்களை பார்த்து, என்னை பின்பற்றி வாங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு காலம் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்களோ தெரியாது. ஆனால் அன்றொரு நாள் இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், நான் உங்களை மாற்றுவேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். சோ இது குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. பேதுருவும் அந்திரேயாவும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், இன்றைக்கு இயேசு இவ்விடத்துக்கு வருவார், அவர் எங்களை பார்த்து தன்னை பின்பற்றும்படி அழைப்பார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் செல்வோம் என்று சொல்லி அவங்க நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார். ஆனால் அனாதியாய் அறிந்த தேவன் நேரம் வந்தபோது அவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் சொல்லி அழைத்தார். சோ அன்றிலே இருந்து அவருடைய வாழ்விலே ஒரு மாபெரும் திருப்பம், இட்ஸ் எ டோட்டல் சேஞ்ச் இன் தேர் லைஃப் பை கிறைஸ்ட். அண்டையிலே இருந்து அவருடைய வாழ்விலே ஒரு மாபெரும் திருப்பம் மாற்றம் என்றால் இயேசு அவர்களை அழைத்தபடியார். சோ இது முதல் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, இனிமேல் அவர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இயேசு அவர்களை மாற்றுவர் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது என்னை பின்பற்றி கம்மன் ஃபாலோ, என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். இடக்கருமானவர்களே, அவர்கள் படவுகளையும் வலையை விட்டுவிட்டு அப்படியே இயேசுவை பின்பற்றினார்கள். அப்படியே அங்காலே யாக்கோபும் யோவானும் மேம்படுத்திக் கொண்ட போது அவர்களையும் கண்டு இயேசு அழைத்த போது அவர்களையும் தகப்பனையும் படவையும் வலவையும் தொழிலையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இது அவருடைய வாழ்விலே ஒரு மாபெரும் திருப்பம், ஒரு மாபெரும் மாற்றம். சோ அண்டையில் இருந்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். என கருமானவர்களே, அதுவரைக்கும் இந்த பூமிக்குரிய தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் அண்டிலே இருந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த அந்த அழைப்பு நிமித்தம் யோவானை தவிர மற்ற மூன்று பேரும் ரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போகும்போது அவர் இயேசு கிறிஸ்து நிஜமான் மறித்தது போல மறிக்கிறது கூட நான் தகுதியற்றவன் சொல்லி தலைகீழாக தன்னை சிலுவையிலே அறைய சொன்ன போது அப்படியே பேதுருவை தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். இயேசுவை பின்பற்றினபடியால், கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்றினபடியால் இந்த உலகம் அவர்களுக்கு கொடுத்த பரிசு சிலுவை மரணமாக. சரி, இந்த நாளிலே நான் உங்களோடு என்னை பின்பற்று ஃபாலோ மீ என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்ந்து. அறிவு படைத்த இந்த உலகம் யாரை பின்பற்றுவது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறது. நாகரிகம் பொறுத்த இந்த உலகம் யாரை பின்பற்றுவது தெரியாமல் தள்ளாடு தடம் புரளும். ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்த நாமோ ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் பின்பற்றி உத்தமமாய் வாழ்ந்து தேவன் நோக்கத்தை நிறைவேற்றி நமக்கு வைத்த இலக்குகளை நாம் செலவழைந்து தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்மை நாம் ஆயுதப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களை ஆயுதப்படுத்துவோம். ஏனென்றால் காலம் குறுகியிருக்கிறது, இனி காலம் செல்ல அவருடைய நாமத்துக்கு பயனுண்டாட்டு. என்னை பின்பற்றினோம் என கருமானவர்களே, இந்த உலகத்திலே உலக சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது பல சிற்சில காலங்களிலே பல உலக தலைவர்கள் எழும்பி கவர்ச்சிகரமாக பேசி தங்கள் திறமையினால் தங்களை பின்பற்றும்படி பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை அழைத்திருக்கிறார்கள், அறைகூவி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பலர் இந்த உலக தலைவர்களை நம்பி உருக்குலைந்து போன செய்திகளையும் சரித்திரத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒருவன் கெட்டு போனதாக நாம் சரித்திரத்திலே எவரையும் பார்க்கவே முடியும். ஆகவே நாம் பின்பற்றத்தக்க ஒரே ஒரு நபர், நாம் நம்பிக்கையோடு அமெரிக்கையோடு காலம் முழுவதும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். சோ ஆகவே என்னை பின்பற்று என்று இயேசு நமக்கு ஆரைக்கூவல் விடுக்கிறார். என்ன கருமானவர்களே, அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், இயேசுவை நாம் நம்புறதுக்கு மட்டும் நாம் அழைக்கப்படலை, இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசுவை நம்புகிறதுக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூரமே இருக்கிறது. என்னை கவனிங்கள், ஈவன் ரட்சிக்கப்படாத அநேகர் கூட இயேசுவை நம்புகிறார். இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காய் நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இயேசுவை நம்புறவர்கள் உண்டு. இங்கே உட்கார்ந்திருக்கிற நாமும் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலும் இயேசுவை நாம் நம்பி இருக்கிறோம். பலர் நம்பில் பலர் அல்லது நம்பி சிலர். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கின்றது, கிறிஸ்தவம் என்கின்றது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கின்றது இயேசுவை நம்புறது மட்டுமல்ல, இயேசுவை நம்பி பின்பற்றுகிற ஒரு வாழ்வு என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும், இந்த புதிய வருஷம் முழுவதும் நாம் ஒரு பூர்ணமான ஒரு 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 பூர்ணமான ஒரு விருப்பத்தோடு, நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நம்மை கர்த்தருக்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் நான் அறைகூவல் விடுகிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறான். ஆனால் இயேசுவை பின்பற்றுவது என்பது இலகுவானது அல்ல. இயேசுவை நம்புறது இலகுவானது, ஆனால் இயேசுவை பின்பற்றுவது கடினமானது. கருமானவர்களே, உண்மையான ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை பின்பற்றுவனாக இருக்கணும். கலிலேயா கடலோரத்திலே பேதுரும் அந்திரியாவும் யாக்கோவும் யோவானும் மீன் பிடித்துக் கொண்டு இருக்கும் போது என்னை நம்புங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கவில்லை, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லித்தான் இயேசு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இவர்கள் யாரு? இவர்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் யாரு என்பது நாம் வரக்கூடாது. அப்ப சீஷர்கள் என்றால் யாரு? இயேசுவை பின்பற்றுபவர்கள். அவை இயேசுவை நம்புறவர்கள் எல்லாம் இயேசுக்கு சீஷர்களாக மாற முடியாது. இயேசுவை பின்பற்றுபவர்கள் தான் இயேசுக்கு சீஷராக மாற முடியும் என்கின்ற வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவை பின்பற்றுதலே பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நாம் கடந்து செல்ல வேண்டி வரும், உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து நாம் முன்னேறும் போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை தகர்த்து நம்மை கொண்டு போய் சேர்க்கும் இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பது சத்தியமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு அறைகூவல் விடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன கவனியுங்கள், இயேசுவை நாம் பின்பற்ற நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். சரி, இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லோரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். நான் முக்கியமான ஒரு வேத பகுதிகளை நாம் போறோம். 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம், 57-58 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம், 57-58.
அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார்.
இப்ப என்ன கவனிங்க, இங்கே ஒருத்தன் இயேசுவை நோக்கி அவன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன், நான் உமக்கு சீஷனாக விரும்புகிறேன். இயேசுவை பார்த்து அவன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன், நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். அதுக்கு இயேசு கொடுத்த பதில கொஞ்சம் நீங்க கவனிங்க. இயேசு என்ன சொல்றாரு?
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார்.
நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. நரிகள் தாங்கள் வாழுவதற்கு குழிகளை தாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறது, ஆகாயத்து பறவைகளும் தாங்கள் வாழுவதற்கு கூடுகளை உருவாக்கிக் கொள்கிறது. அதாவது நரிகளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, பறவைகளுக்கு தங்கி வாழுவதற்கும் ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஏ சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ கூடும் இல்லை குழியும் இல்லை. எப்படி? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்தபோது அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள், இந்த கிராமத்துல ஒரு நாள், அந்த கிராமத்துல ஒரு நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து தெரிந்து ஊழியம் செய்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் பகிரங்க ஊழியத்திலே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்கள் கால்நடையாக நடந்து ஆண்டவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு தடவை மாத்திரம் வேதமாக்க நிறைவேறத்தக்கதாக கழுதை மேலே ஏறி பவனி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற எந்த இடத்திலாவது குதிரையிலேயோ வேற எங்கேயோ ஏறினதாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் நடந்து தெரிந்து இங்கோ இந்த கிராமத்தில் ஒரு நாள், அந்த கிராமத்தில் ஒரு நாள். ஏனென்றால் அவர் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதிலே அவர் கருத்தாக இருந்தபடியால், அதாவது பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் கருத்தாக இருந்தபடியால், அவர் அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து தேவனுடைய நோக்கத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். ஆகவேதான் அவரை பார்த்து, நீ எங்கு போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன் சொன்ன அவனை பார்த்து இயேசு சொன்ன பதில் என்ன? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கப்படும். What is the meaning by that? இதன் அர்த்தம் என்ன? ஒருவன் இயேசுவை பார்த்து நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று அவன் சொல்லும் போது இயேசு அவனுக்கு சொன்ன பதிலை இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? அப்பனா இயேசு இந்த வார்த்தை மூலமாக தன்னை பின்பற்ற போகிறேன் சொன்ன அந்த நபருக்கு சொல்ல வர காரியம் மட்டும் மீறி போய்தான். நரிகளுக்கு குழிகள், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். பட் இயேசுடைய பதில் என்ன? நரிகளுக்கு குழிகள் இருக்குது, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம். அர்த்தம் என்ன? என்ன கவனிங்க, இதைத்தான் கவனிக்கணும். என்ன கவனிங்க, இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கிறாரு. அப்ப இயேசுக்கு சீஷனாக இருக்க வேணுமாக இருந்தால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படி இயேசுவை பின்பற்றி இயேசுக்கு சீஷனாக இருக்க வேணுமாக இருந்தால் அதிலே சில கிரயத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது என்பது சத்தியம். பரலோக ராஜ்யம் நிச்சயம், வேத வாத்தியம் வேத வாக்கியம் சத்தியம். தேவோட ராஜ்யம் மாறாது, தேவன் மாறாது, அதுபோல தேவோட வார்த்தைகளும் மாறாது. சோ இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு கிரயம் இருக்கிறது என்று சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இயேசுவை நம்புறதுக்கு ஒரு கிரயம் இல்லாமல் போகலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றி இயேசுக்கு சீசனாக இருக்கணுமாக இருந்தால் அதுக்கு சில கிரயங்களை நாம் செலுத்தி ஆக வேண்டியிருக்கிறது. ஆகவே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. கூடும் உண்டு, குழியும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அர்த்தம் என்ன? இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இயேசுவுக்கு உண்மையாக சீசனாக இருக்க விரும்புகிற ஒருவனுக்கு, ஒருவன் அவன் உலக பற்று அற்றவனாக இருக்க. லிசன் டு மீ, நான் சொல்ற காரியத்தை நீ நம்பலாம் நம்பாம போகலாம், ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம போகலாம், இட் இஸ் ட்ரூ. ஆனால் நீயும் நானும் இயேசுவை உண்மையாக பின்பற்ற வேண்டுமாக இருந்தால், இயேசுவுக்கு நீயும் நானும் சீசனாக இருக்கணுமாக இருந்தால், உண்மையாக நாம் இந்த உலகத்தில் பற்றுகட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே நீடித்து வாழப்போறவர்களும் அல்ல, நாம் இந்த பூமியிலே நீடித்து வாழப்போறவர்கள் அல்ல, நாம் நமக்கு இந்த உலகம் சொந்தமானதும் அல்ல என்பது நமக்கு வடிவாகவே நன்றாக தெரியும். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், கர்த்தர் நமக்கு தர சுகத்துக்கும் பலத்துக்கும் ஏற்றபடி இந்த பூமியிலே வாழுகிறோம், அதுக்கு சில வசதிகள் வாய்ப்புகள் சோகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாழுகிறோம். வசதிகள் எதற்கு? நாம் வாழுவதற்கு. படிப்பு எதற்கு? நாம் வாழுவதற்கு. பணம் எதற்கு? நாம் வாழுவதற்கு. பட்டம் எதற்கு? நாம் வாழுவதற்கு. ஆனால் இவை ஒன்றும் நம்மோடு கூட வரப்போறதும் அல்ல. நாம் இந்த உலகத்தில் நம்முடைய கண்களை மூடும் போது இவைகள் ஒன்றும் நம்மோடு கூட வரப்போறதும் இல்லை. அவை நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொந்தமானது அல்ல என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேணுமாக இருந்தார், இயேசுவுக்கு சீசனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இந்த உலக பற்று அற்றவர்களாக இருக்கும். ஒரு வழி இது கடினமான உபதேசமாக இருக்கலாம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசுவோட உபதேசத்தை கேட்டவர்கள் அநேகர் இயேசு விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு பனிருவரை பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்பேதர் என்ன சொல்ற, ஆண்டவரே எங்கே போவோம்? வாழ்வதிலும் ஜீவ வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்தானே இருக்கிறது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்பதை நாங்கள் அறிந்து, ஆகவே உம்மை விட்டு உம்முடைய உபதேசத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி பேதுரு பதிலளிக்கிறார். என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருக்கு சீசனாக இருக்குமாக இருந்தால் நாம் சில கிரியைகளை செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே அதுல ஒன்று, சீசனாக ஆண்டவர்கள் இந்த உலக பட்டு அட்டுவர்களாக இருப்பார். நான் சொல்றேன் கவனிங்க, நாம் ஏன் ஆண்டவரை நெருங்க முடியாமல் இருக்கும் தெரியுமா? We believe in God. நாம் கடவுளை நம்புகிறோம், நாம் ஆண்டவரை நம்புகிறோம். ஆனால் தேவனை நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், இந்த உலக காரியங்கள், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் நமக்கும் தேவனுக்கு இடையிலே வந்து நின்று பெரும் மதில் போல இருக்கிறது. ஆகவே எதை நீ விடணுமோ அதை விடணும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தீர்க்கமாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கடவுளுடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ தேவனை நெருங்க முடியாமல் இருக்கிற காரியத்தை நீ விட வேண்டும் என்று உனக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்கணும். நான் விருதமாகவா கத்துறேன், வீணாகவா சத்தம் போடுறேன்? இந்த உலகத்தில் இருக்கிற பிடிப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற பற்று, இந்த உலக காரியங்களில் இருக்கிற மோகம், இந்த உலக காரியங்களில் இருக்கிற பாசம் நம்மை தேவனை நெருங்க முடியாமல் தடுக்கிறது. இப்ப என்ன நடக்குது? நாம் ஆண்டவரை நம்புறோம், இப்ப நமக்கு ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், தேவனும் வேணும், உலகமும் வேணும். இப்படிப்பட்ட ரெண்டும் கெட்ட நிலைமையில இருக்கிற நிலைமை எவ்வளவு பரிதாபம். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருந்தால் வாந்தி என் வாயிலிருந்து உன்னை வாந்தி போட. இந்த வார்த்தை யாருக்கு அனுப்புறாரு? சபையில இருந்த விசுவாசிகளுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். பல பிரசங்கத்தில் இயேசு சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. யூ கேனாட் சேவ் போத் காட் அண்ட் மணி என்று ஆங்கில மொழிபெயர்த்து சொல்லுது. ரெண்டு, ஒரே ஒரு நபர் ஒரே நேரத்தில் ரெண்டு எஜமானை சேவிக்க முடியாது என்று கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல். ஆகவே இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒரு நபர், இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒரு ஆண், இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒரு பெண், இயேசுவுக்கு சீசனாக இருக்க விரும்புகிறவர்கள் இந்த உலக பற்று அற்றவர்களாக மாற வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆகவே நான் சொல்றேன், இயேசுவுக்கு சீசனாக இருக்கணும் இருந்தால் நாம் சில கிரியங்களை செலுத்தியாக வேணும். அவைகள் நம்மால் செலுத்த முடியாத கிரியங்கள் அல்ல என்பதையும் சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். செய்ய முடியாத ஒன்றை செய்ய சொல்லி சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவும் மாட்டார். தேவன் தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, எதை நாம் விடணுமோ அதை விட்டுறணும். இயேசுவை பின்பற்ற என்னென்ன தடையாக இருக்குதோ அவைகளை விடு. எந்த பாவத்தை நீ பிடிச்சு கொண்டிருக்கிறாய்? எந்த பாவத்தில் நீ புரண்டு கொண்டிருக்கிறாய்? எந்த அசுத்தத்தில் நீ நீடித்து நிலைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் அனுபவிக்கிற காலங்களை எதுவரைக்கும் நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு தெரியும், உடைய மனசாட்சிக்கு தெரியும், இது தவறு, இது தேவன் அருவருக்கிறார், இதை ஆண்டவர் விரும்புகிறார் இல்லை என்பது உனக்கு தெரிந்தும் இன்னும் எவ்வளவு காலம் நீ பிடித்துக் கொண்டிருப்பாய்? தேவனுடைய பொறுமையை நாம் சோதிக்கலாமோ? தேவனுடைய மன்னிப்பை நாம் இலகுவாக எடுத்துக் கொள்ளலாமோ? மனுஷன் கோபம் கொண்டால் ஒருவேளை யாராவது சாந்தப்படுத்திட்டு போகலாம், தேவன் கோபம் கொண்டால் யாரால் அவரை மாற்ற முடியும்? தேவன் இவ்வளவு காலம் நம்மில் இருக்கிற பொறுமையை நாம் அதை இலகுவாக எடுத்துடக் கூடாது. ஆகவே இந்த 2012 ஆரம்பத்தில் நிற்கிற சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தின்படி நான் சொல்லுகிற வார்த்தை, தேவாதி தேவன் சபைக்கு அனுப்புகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால், அவர்கள் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிடணும். நான் இப்படி உனக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது உன் மனசாட்சி உன்னோட போராட இல்ல. நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது உன் மனசாட்சி உனக்கு உணர்த்த இல்ல. நமக்கு தெரியும் இதை விடணும், அதை விட முடியாம. ஆகவேதான் பேதுரு எழுதுறாரு, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையா இருக்கு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாகும். இன்றைக்கு சிலரை, சில நபர்களை சில பாவம் மேற்கொண்டு, அதாவது அடிமையாக்கிவிட்டது, அவர்களால் அதை விட முடியல. சில சில காரியங்கள், சில பாவ கிரியைகள் தெரியும், பாவம் இது பிழை இது தப்பு என்று தெரிந்தும் அதை விட முடியல. இன்னு சொல்லணுமா, அதை விட விருப்பம் நாம் இதிலிருந்து விடுதலாகும் என்ற விருப்பத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு நம்மளை விடுதலாக்குவார். ஆனால் முதலாவது நீ அந்த பாவம் என்பதை ஒத்துக்கொள், இரண்டாவது நீ மனம் திரும்புவதற்கு உன்னை ஆண்டவருக்கு நீ ஒப்புக் கொடுக்கணும், அடுத்ததாக நீ ஆண்டவருடைய மன்றாடவனை ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தேவன் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலாக்க வல்லவர்கள். சொல்றேன் கேளுங்க, எந்த ஒரு பாவமும் உங்களை மேற்கொள்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, எந்த ஒரு பாவமும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா, நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கணுமே ஒழிய பாவம் நம்மை ஜெயிக்கிறவளாக இருக்க கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் அனுப்பின வார்த்தை என்ன, ஜெயங்கொள்ளுறவனோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே எந்த பாவத்துக்கு நாம் அடிமையாகி நாம் பாவத்துக்கு தோற்று போய்விட்டோம் என்றால், பிசாசுக்கு தலைவணங்கி விட்டோமா இருந்தால், இந்த உலகத்துக்கு நாம் தாறு பார்த்து விட்டோம் என்றால், எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், எப்படி தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும்? Maybe we believe in God. ஒருவேளை நாம் கடவுளை நம்பலாம், ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை நம்பலாம். ஆகவே நான் சொல்றேன், இயேசுவை நம்புறதுக்கு இயேசு நம்ம அழைக்கல, இயேசுவை நம்பி அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். Come and follow me. ஆண்டவருடைய வார்த்தையை என்னை பின்பற்று. ஆகவே இயேசுவை பின்பற்றத்துக்கு இருக்கிற தடை என்ன? எது உன்னை இழுத்து பிடிக்கும்? எது உன்னை பின்னே தழுகிறது? எந்த பாவத்தை இன்னி நீ பிடித்துக் கொண்டிருக்க, எந்த அசுத்தத்தை இன்னி நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய், எந்த அருவறுப்பில் இன்னும் நீ இருக்கிறாய், எதுவரைக்கு நீ இருக்க போகிறாய்? இந்த வருஷமும் இப்படியே, போன வருஷம் தான் அப்படியே இருந்தாய், இந்த வருஷமும் அந்த அருவறுப்பில் அந்த பாவத்தில் நீடித்து நிலைத்திருக்க போகிறாயோ? ஆகவே தோழா, நான் இப்பொழுதே உனக்கு சொல்றேன், தயவு செய்து விட்டுரு. இந்த போன வருஷம் செய்த அந்த விட்டுவிட வேண்டிய அந்த காரியங்களை விட்டுவிடாமல் இந்த புது வருஷத்துக்குள்ளும் இந்த 12 ஆண்டு முழுவதும் அதோடு வாழ்ந்த பாவத்தோடு வாழாத. அது உனக்கு கூட்டாளி அல்ல, அது உனக்கு ஃப்ரெண்ட் அல்ல. நீ பாவத்தை மேற்கொள்ள வேண்டியவன், நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டியவன். ஏனென்றால் உன்னதமான தேவனுடைய பலம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது, அவர் நமக்கு தருகிற பலத்திலே, நீயும் நானும் பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கு என்று தூய்மையாய் வாழ முடியும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வேளையில பிசாசு காதுக்கு ஓதுவாஞ்சு பாரு, நீ எல்லாம் பரிசுத்தமா வாழல, அது ஒருவேளை சிலர் வாழ்ந்துட்டு போவாங்க, நீ எல்லாம் தூய்மையா வாழலாது, நீ எல்லாம் பரிசுத்தமா வாழலாது, அது என்ன செய்யறது, இது உண்ட பலவீனம், சரி செய், இன்னும் கொஞ்சம் காலம் போடு, கொஞ்சம் குடி, என்ன செய்யறது பலவீனம், கடவுளை சொல்லி, கடவுளுக்கு தெரியும் என்ற பலவீனம், அப்படி எல்லாம் சொல்லிக்கொள்வான், தங்களையே சமாளிக்கும் எவ்வளவு காலத்தில். சத்தியத்தின்படி நான் ஒரு சொல்றேன், இயேசுவை பின்பற்ற விரும்பினார் விட்டையா, உலக பற்று, உலகத்தில் இருக்கிற பிடிப்பு, அதில் இருக்கிற பாசம், அதில் இருக்கிற மோகம் நம்மை திசை திருப்பிடக்கூடாது, வழி விலக செய்திருக்கூடாது. ஐயோ எத்தனை பேர் இயேசுவோடு நடந்தார், எப்படிதான் வாழ்ந்தார், சைன் பண்ண, ஆனால் அங்கோ இதைக்கு வேறு எதாமும் பின்பற்ற. ஆகவே நான் உனக்கு அன்பாய் சொல்றேன், இயேசுவை பின்பற்ற. அவருக்கு சீச்சராக இருக்க உனக்கு என்ன தடை இருக்கு? அது கொஞ்சம் சீடுமா? நான் ஜெபம் பண்றத சொல்லல, நான் பாட்டு பாடுறத சொல்லல, நான் ஊழியம் செய்யறத சொல்லல, நான் பைபிள் வாசிக்கிறத சொல்லல, நீ எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்ட என்பதை எல்லாம் குறிப்பிடுவது. நான் சொல்ல வார காரியம் என்னவென்றால், இயேசுவை பின்பற்ற உனக்கு இருக்கிற தடை என்ன? இவைகளெல்லாம் சொல்லி அவைகளை நாம் சமாளிக்க கூடாது. நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு பைபிள் தெரியும், அது தெரியும், இது தெரியும் சொல்லி நம்முடைய தப்புகளை நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடாமல் நெருக்கமாக நாம் பிடித்துக் கொண்டு இருப்போமா இருந்தால் இயேசுவுக்கு சீசனாக நாம் இருக்க முடியாது. இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டுமாறுதான் உலகம் பட்டு நமக்கு எப்படி, இது எப்படி, இது சாத்தியமாகுமா? அப்படியெல்லாம் நீ உனக்குள்ள யோசிக்கிற என்ன சரிதான், ஏன் தெரியுமா? நமக்கு இதுல இருக்கிற மோகம் அப்படி ஒருவரை நம்ம சிந்திக்க வைக்கிறோம். நான் சொல்ற கேளுங்க, எதுல உன்னால முடியாம இருக்குதோ அதற்காக நீ அடிப்படையாக ஆண்டவர்களை மண்டா. ஆண்டவர் இப்படி இவ்வளவு வார்த்தை சொல்லுது, அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னால முடியாம இருக்கு, என்னால வாழ முடியாம இருக்கு, அதன்படி நடக்க முடியாம இருக்கு, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய காலை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது உண்மையாக நாம் ஆண்டவரிடத்திலே ஊக்கமாக நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கையிட்டு கத்திடத்தில் நாம் ஜெபிக்கும் போது, நான் சத்தியத்தபடி சொல்றேங்க, எந்தெந்த காரியத்தில் நாம் முடியாம தடுமாறுமோ அந்தந்த இடங்களிலே தேவன் பலத்தை நமக்கு தந்து அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள நீயும் நானும் கை கொள்ள முடியாத எந்த வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார் என்ன சொல்றாங்க தெரியுமா? சேர்ச்சுக்கு போ, இயேசுவ நம்பு, ஆனா உண்டு இந்த பைபிள் இருக்கிறபடி எல்லாம் வாழையிலுமோ, இந்த வேதத்தில் இருக்கபடி எல்லாம் வாழையிலுமோ, அப்படின்னா சில ஓதுறாங்க. இதனால் சொத்த பிசாசுட சத்தம் நான் உனக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காத, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீ இடம் கொடுக்காத. இவைகளெல்லாம் தேவனத்திற்கு வார காரியங்கள், இவைகள் உன்னையும் என்னையும் பலவீனப்படுத்துகிற சத்துரு பிசாசின் சத்தங்கள் என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, தி பைபிள் சேஸ் இவைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுது. தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நாம் வாழுவதற்காக தேவன் இந்த வேதத்தை அருளியிருக்கிறார். நாம் ஜீவிப்பதற்காக, நாம் வாழுவதற்காக தேவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கார் என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. எனக்கு அருமையான தேவன ஜனமே, இயேசுவை நாம் பின்பற்ற நமக்கு இருக்கிற தடைகள் என்ன? அநேகருக்கு பெரிய தடை இந்த உலகத்து குறித்த பற்று, பாசம். ஆண்டவரும் வேண்டும், இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும், உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். அது அவர் சொன்னார் இல்லையா, உலகத்திலே சபையை பார்த்தேன். நான் சொல்லலாம் கேளுங்க, கொஞ்சம் சிந்தி. உலகத்திலே சபையை பார்த்தேன், சபையிலே உலகத்தையும் பார்த்தேன். எப்படி உலகத்திலே சபையை பார்த்தேன், சபையிலே உலகத்தையும் பார்த்தேன். அர்த்தம் என்ன? உலகத்தில் சபை இருக்கு, ஆனால் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உலகமும் இருக்கு. கடவுளை நம்புறார்கள், கர்த்தரை நம்புறார்கள், இயேசுவை நம்புறார்கள், ஆனா உலகம் அவளுக்கு உள்ளே இருக்கிறது. ஆகவே தேவனை நெருங்க முடியல, ஆண்டவரை கிட்டி சேர முடியல, தேவனுடைய நோக்கத்தை அறிய முடியவில்லை, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. வருஷங்கள் போகுது, ஒரு புது வருஷம் போன அடுத்த புது வருஷம் வருஷம் போகுது, காலங்கள் கரையுது. ஆனால் இந்த பூமியில இருக்கிற பற்று நம்மை ஆண்டவரை பின்பற்றதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. எனக்கு அறிவானவர்களே, வெளியில போனா உலகத்துல இருக்கவன் காலை வலுப்புனா படுக்கும் வரைக்கும் இந்த பூமிக்குரியதையே சிந்திக்கிறான், பூமிக்குரியதையே யோசிக்கிறான், அதையே பேசுகிறான். ஆனா நீயும் நானும் இந்த பூமியிலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுக்கவில்லையா? இந்த பூமியிலிருந்து உன்னே மென்னே ஆண்டவர் அழைக்கவில்லையா? கலிலேயா கடலோரத்தில் அந்திரியாவையும் பேதுருவையும் அழைத்த அதே ஆண்டவர் இயேசுதான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அந்த இயேசுதான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் தான் உன்னையும் என்னையும் ரட்சித்து சபையில கொண்டு சேர்த்து சத்தியத்தை போதிக்கிறார், உன்னை ஆயுதப்படுத்துகிறார் தான் அந்த வருகைக்கு என்பதை மறவாதே. வாழ்க்கை என்கிட்டது குறையுது, அது வேகமாக கரைகிறது. அவ எதை அதிகமாக படித்துக் கொண்டோம்? ஆண்டவரே உங்களை பின்பற்றி வரணும். இயேசுவோட பதிலை நரிகளுக்கு கொடி ஆகாய் பறவைகளுக்கு கோடி பரிசுத்தை பார்க்க கலை செய்ய. இப்ப இயேசு தாமே சொல்லல, அந்த என்ன இயேசு போல நாமும் அங்கிவிங்குமாக தெரியணும் அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆனா நான் சொல்றேன், நல்ல வீட்டில் இருங்க, நல்ல தொழில் செய்யுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல உடுப்பு போடுங்க, அது நான் குறிப்பிட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு இதுதான் உலகம் தான் நம்முடைய வாழ்வு என்கின்ற ஒரு உலக பற்று நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நித்தியத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. இந்த பூமியில நாம் பரதேசிகள். ஏன் தெரியுமா? இது நமக்கு நிலையானது. இந்த உலகத்தில் இருக்கிறது உணராம இருக்கலாம், ஆனா அவனும் இந்த கொஞ்ச காலம் தான் வாழ போறான். அவனுக்கும் இந்த பூமி ரட்சிக்கப்படாதவனுக்கும் இந்த பூமி நிலை இல்லாத, ஆனா இதை உணரல. அவை இந்த பூமி தான் வாழ்வோன்ற அவருடைய நோக்கம் பூமி கடுத்ததாகவே இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளாக நீயும் நானுமோ எதை சிந்திக்கிறோம், எதை பேசுறோம், எப்படி வாழுகிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, எதை நாம் அதிகமாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனை தேட நேரம் இல்லை, ஆண்டவரோடு உறவாட நேரம் இல்லை, தேவனுக்குரியதை தேட நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லாம கேட்ட நம்முடைய உள்ளத்தை வேறு நாமோ நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். படி 9 அதிகாரம் அப்போது எத்தனை மாசம் படிக்கிறீங்க? 57 58 மாசம் படிக்கிறீங்க. படிங்க 59 60 படி.
வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
இந்த இடத்துல மூன்று நபர்கள், நீங்க இதை கொஞ்சம் கவனமா கருத்த கவனிங்க. எங்க உங்களுடைய சிந்தனைகளை தயவுசு வேற எங்கேயும் விடாது. உங்களுடைய இருதயத்தில் நான் விதைக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை பிசாசு பொறுக்கி அவன் பொறுக்கி போடாதபடி காத்துக்கொள்ளும். சபைக்கு வருகிறோம், ஆடுவரை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் வெளியில போன பிற்பாடோ என்ன வசனத்தை கேட்டோம், உடனே என்ன பிரசங்கம், என்ன செய்தி, கர்த்தரோடு என்ன பேசினார், என்ன நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் விதைத்தார், பெருமையா இருக்கு. ஏதோ பிசாசு மேஞ்சிருக்கு. இப்ப நமக்கு அது தெரியும், நாம் அதை உணர்வு. அவ உலக காரியங்கள் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. எது நமக்குள்ள இருக்குதோ அதைத்தான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கோம். இப்ப நாம இங்க இருந்தோம், வீட்டை இருந்து வீட்டை போல எப்ப ஆறுதல் முடியும், முடிஞ்ச பிற்பாடு வீட்டை போய் எடுத்து சாப்பிடுறது, எங்க போறது, யாருக்கு கோல் பண்றது, யாருக்கு எதை கொடுக்கறது, யார்கிட்ட எதை வாங்குறது, சோ அண்ட் சோ அப்படி இருக்குமா இருந்தா எப்படி நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் பிரவேசிக்கும், எப்படி தேவனுடைய வசனம் நமக்குள்ள கிரிய செய்யும்? அவ ஏற்கனவே நமக்குள்ள ஒன்று நிறைந்து இருக்கும் போது எப்படி தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரிய செய்யும்? அவ பிசாசு நம்ம அறியாமல், நமக்கு தெரியாமலே நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை பொறுக்கி போடாதபடி இதை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடவுள் என்பதை உண்மையை நான் வந்து சொல்றேன். சோ முதலாவது நாம் பார்த்தோம், ஒருவன் வந்து நீ எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லும் போது இயேசு அப்படி சொன்னார். இந்த பகுதியில் மூன்று நபர்கள் இயேசுவை பின்பற்றதுக்கு விரும்புறாரு. சோ இப்ப ரெண்டாவது நபரை பார்த்து இயேசு சொல்றாரு, பின்பு வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வாங்கின்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடங்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடு என்றார். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம். இது எப்படி இவனை கவனிங்க, முதலாவது நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால், அவருக்கு சீசனாக தற்கொண்டு வந்தால், உலக பற்று அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நம்பர் டூ, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருவேன், ஆனால் முந்தி போய் என்னவோ நான் தகப்பனே அடக்கம். அப்ப இயேசுட பதில் என்ன? அங்கதான் ஆச்சரியமா இருக்கு. தகப்பன் அடக்கம் பண்றதுக்கு எனக்கு இடம் கொடுங்க. அவர் கேட்ட காரியம் சரிதான். தகப்பன் மறிச்சு போயிட்டாரு. மறித்து போன தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு தருணம் கொடுங்க, சமயம் கொடுங்க, ஆனா நான் உண்மை பின்பற்றேன். ஆனா இயேசுட பதில் நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். இங்க கொஞ்சம் நில்லு, நிதானி, கொஞ்சம் கவனி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. ஐயா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. தகப்பன் மரித்து போயிருக்கிறார். அந்த ஆண்டு சொன்ன, நீ போய் மரித்தோர் மரித்தோர் தங்கள் மரித்தோரை, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம். சோ இங்க கொஞ்சம் கவனிங்க. முதலாவது, இயேசுவை பின்பற்ற உலகம் நமக்கு தடையாக கூடாது. நம்பர் டூ, இயேசுவை பின்பற்ற உறவுகளும் தடையாக. என்ன நடக்குது? தகப்பன் அடக்கம் பண்றான், உத்தரவு கேட்கிற, ஆனா இயேசுட பதில் என்ன? மருத்துவர் தங்கள் மருத்துவர் அடக்கம். நீ இப்ப சோபோட்டா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க. எனக்கு வசனம் கூட யோசிக்க, ஆண்டவரே வட்டித்தே என் வார்த்தையை ஆழத்தை எனக்கு புரிந்து கொள்ளவே ஆச்சரியமா இருக்கு. சோ வட்டை பிலியும் நான் என்னத்தை விளங்கி கொண்டு அதை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இப்ப என்ன கவனிங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்ட அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு முதலில் சொல்லியிருக்கோம், ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான மரணம் இருக்குது. ஒன்று பிசிக்கல் டெத், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் டெத். ஒன்று மாமிச பிரகாரமாக மரிக்கிறது, ஆவி போட பின் போடுவார். இங்கே காயமே இது கொஞ்சதா வரும் காற்றடை மையதா. மாமிச பிரகாரமான மரணம். நம்பர் டூ, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு மனிதனுக்கு துண்டிக்கப்படுவதே ஆவிக்குரிய மரணமாகும். பீப்பிள், தேவனோடு இருக்கிற தொடர்பு, தன்னை சிருஷ்டித்த தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்கும் போது அதுவே ஆவிக்குரிய மரணமாகும். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆகவே கொழுத்த கண்டுகளை கொண்டு அடியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், பாடுங்கள், புசியுங்கள், கொண்டாடுங்கள். ஏனென்றால் என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிரோழ்ந்தான். யார் சொன்னது? ஒரு தகப்பன். லூக்காவில் நான் வாசிக்க, ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார். இளையவன் துன்மார்க்கமா போய் வாழ்ந்து தூர தேசத்துக்கு போய் இப்படியெல்லாம் வாழ்ந்து அவன் தகப்பனை விட்டு தூரமா போய்விட்டான். இப்ப தகப்பனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்ல. ஆனா தகப்பன் இருதயம் வேங்குது, எப்பயே திரும்ப வருவான். ஆனா இவன் துன்மார்க்கத்துல புரண்டு 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 கடைசியாக பண்டிய போல அவன் பண்டிகள் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்ட போது அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று பைபிள் சொல்லு. அப்பொழுது அவன் மனம் திரும்பி தகப்பனத்தில் திரும்பி வரும்போது தகப்பனத்தை ஏற்றுக்கொள்ள அவர் ஏற்றுக்கொண்டான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? அந்த ரெண்டு இடத்தை சொல்ற, ரெண்டு தடவை சொல்றாரு, என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அப்படி அர்த்தம் என்ன? அவன் ஆவிக்குரிய, அதுதான் ஆவிக்குரிய மரணம். உயிரோடு இருக்கிறார்கள், ஆனா ஆவியிலேயே தேவனோடு தொடர்பு இல்லை. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல ஏராளமான ஜனங்கள் வெளியில போறீங்க, என்ன அழகாக நல்லா டிரெஸ் பண்ணி, குது உயர்ந்த சப்பாத்துகளையும் போட்டுக்கொண்டு, விலை உயர்ந்த உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு, அவர்கள் நடக்கிற நடைகளும், எடுக்கிற எடுப்புகளும், பார்க்கிற பார்வைகளும், பூச்சிகளும், சோடினைகளும், அப்பப்பா எவ்வளவு அழகாக இருக்கு. அது இருந்தா இப்படித்தான் இருக்கணும் பாரு. வாழ்ந்தா இதில் அவன் போற காரம் பாரு, அவன் போற உடுப்பை பாரு, அவன் நகத்தை பாரு, அவன் முடிய பாரு, அவன் ஷூவை பாரு, அவன் நகையை பாரு, சோ அண்ட் சோ. அட, வாழ்ந்தா இப்படி எல்லாம் வாழ வேண்டும். என்ன அழகாக எப்படி இருக்கிறார்? என்ன வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் இருக்கணும். அவன் வீட்டை பாரு, அவன் வேலையை பாரு, அவன் பட்டத்தை பாரு, அவன் படிப்பை பாரு, அவன் கூட இப்படியெல்லாம் இருக்கணும், இதுவெல்லாம் வாழ்க்கை. ஆனா உண்மை என்ன, ஆவியிலே அவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமோ, அவர்கள் தங்களை சிருஷ்டித்த தேவனை மறந்து விட்டார்கள். தங்களுக்காக சிறுவையில மறித்த தெய்வத்தை மறந்து போய் வாழ்கிறார்கள். அப்ப தெய்வத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆகவே மறித்து போனவர்கள், ஆவியிலே மறித்து போனவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இப்ப தகப்பன் மறித்து போயிட்டார், இப்ப ஆவியில மறித்து போன மறித்து போனவர்கள், அவர்கள் மறித்து போன உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை, பிகாஸ் திஸ் இஸ் ஏஜென்ட் நியூஸ், திஸ் இஸ் ஏஜென்ட் மெசேஜ் டு த பீப்புள் ஹூட் நாட் பிலீவ் இன் காட். தேவனை அறியாத, தேவனை மறந்து மனம் போல வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய ஆவியிலே மறித்து போய் இருக்கிற மக்களுக்கு நீ போய் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணி, இதுதான் இன்றைக்கு இருக்க வேண்டி இருக்கிற மிக முக்கியமான அவசரமான வேலை என்னவென்றால், நீ போய் தேவன் ராஜ்யத்தை பிரசங்கி மறை அடக்கம் பண்ணு. உன் தகப்பனை மறித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவன் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி. இவ் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் விரும்பினால் தேவன் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. பிரதர் அகசி ஜெபக்குமார் ஒரு காரியம் சொன்னார். அவர் உடத்தில் ஓடியத்தில் நிற்கிறார். எத்தனையோ ரெண்டு மூன்று நாட்கள், ஓ இத்தனை நாட்கள் ஒரு ஓடியத்துக்கு போயிருக்கிறார். செய்தி வருகிறது, பிள்ளை மறித்து போயிட்டாங்க. பிள்ளை மறித்து போயிட்டு எங்க நிக்கிறாரு, களத்துல நிக்கிறாரு. என்ன செய்யறாரு, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றாரு. இப்ப கூட்டம் நோட்டீஸ் அடிச்சாச்சு, ஒரு நாள் ரெண்டா முடிஞ்சது, மற்ற நாக்க முடியணும். இப்ப பிள்ளை மறிச்சு, பாசம் இருக்கு ஐயா, நேசம் இருக்கு ஐயா, தகப்ப. என்னடா தெரியுமா, செய்தி வந்தது உண்மை, பிள்ளை மறித்தது உண்மை, ஆனால் அவர் தன்னுடைய கூட்டங்கள் முடியும் வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் போல கூட்டங்களை முடிந்த பிற்பாடு தான் போன. நீ சொல்ல முடியுமா, யா இந்த மனுஷனுக்கு பாசம் இல்லையா, நேசம் இல்லையா, பிள்ளைகளை பட்டு இல்லையா, இருக்கையா, இருக்குது இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் என்ன தெரியுமா, மரித்தோட்டங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. யாரை பின்பற்ற போறோம், யாரை பின்பற்ற போறோம், தட்ஸ் வாட் ஐ டெல் யூ பீப்புள். இயேசுவை பின்பற்றதா இருந்தால் சில கிரியைகளை நாம் செலுத்தியா. ஆர் யூ ரெடி டு ஃபாலோ கிறிஸ்ட், அல்லது உலகத்தை பின்பற்ற போறோம். காட் நோஸ் எவ்ரிபடி ஹூ ஆர் சிட்டிங் ஹியர் ரைட் நவ். தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பைபிள் சேஸ் அவருடைய இமைகள் நம்மை சோதித்தறியும். ஆண்டவருடைய இமைகள் நம்மை சோதித்தறியும். நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய நோக்கங்கள் என்ன, நான் எண்ணங்கள் என்ன. நான் ஆண்டவருடைய வார்த்தை நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போதும் நாம் ஒவ்வொருடைய நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்தால். ஆகவே உங்களுக்கு முன்பாக நின்று நான் பேசினாலும், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று நான் பிரசங்கம் பண்றேன் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நித்தியமான ஒரு வேலை, இங்க இது சத்தியமான வேலை, இது ராஜ்யத்தை குறித்த காரியம், இது ஆண்டவருக்கு அடுத்த காரியம், இது காட்ஸ் பிசினஸ். நான் சீரியஸா இருக்கிறேன். கரிமானவர்களே, இயேசுவை பின்பற்ற, அவருக்கு சீசனாக இருக்கும். அவை உலகம் நம்மை பிடித்திடக்கூடாது, இயேசுவை பின்பற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. அது மட்டுமில்ல, உறவுகள் 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 இயேசுவை பின்பற்ற ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இப்ப படி ஒரு வசனம், அது ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே வச்சுக்கொண்டு மத்தேயு மணிக்கூட மார்க் 10:28 செக் செக் நேரம் போகுது. மார்க் 10:28 சீக்கிரமா வாங்க. மார்க் 10:28 படிக்க சீக்கிரம். மார்க் 10:28 எல்லாரும் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. வாசி.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி,
இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, இதோ எல்லாவற்றையும் விட்டு
உம்மை பின்பற்றினோமே,
என்று
சொல்ல
தொடங்கினார். எப்படி இருக்கு பேதுரு கலிலியா கடல் ஓரத்துல என்னை பின்பற்றி மனுஷனை பிடிக்கணும் மாட்டுவேன் சொல்லி கூப்பிட்டு, இடையில அவங்க கேட்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டோமே, செய்த தொழிலையும் விட்டோம், இடத்தையும் விட்டோம், வலையை விட்டோம், படகை விட்டோம், கடலை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்ப உண்மையே பின்பற்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி இயேசுவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? யா இயேசுவை பின்பற்றினா வீடு கிடைக்குமா? இயேசுவை பின்பற்றினா வேலை கிடைக்குமா? இயேசுவை பின்பற்றினா காசு கிடைக்குமா? என்ன சில சொல்றாங்க, சேர்ச்சுக்கு போனா காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சேச்சவருக்கும் காசு நாங்கதான் சேச்சுக்கு காசு கொடுக்கணும். சார் சொல்றது சரி, ஆமே சொல்லுங்க. சேச்சு யாருக்கும் காசு கொடுக்கணும், நாங்கதான் சேச்சுக்கு காசு கொடுக்கணும். இயேசுவை பின்பற்றினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பேதுரு கேட்ட போது இயேசு சீரையில் சினக்கல் என்று சொல்ற தெரியும். படி.
அதற்கு
இயேசு
நிமித்தமாகவும்
சுவிசேஷத்தின் நிமித்தமாக நல்லா கவனிங்க, இங்கதான் கவனிக்கணும், என் நிமித்தமாகவும்
சுவிசேஷத்தின்
நிமித்தமாகவும்
வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மகிமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான்
மகிமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று
மெய்யாகவே உங்களுக்கு
சொல்லுகிறேன். வார்த்தை பொய்யா? ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகுமோ? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதோ உண்மை பின்பற்றினோம் எல்லாவற்றும் ஆண்டவர் என்ன விட இயேசுடைய பதில் என்ன? ஒட்டாணிய விட மாட்டார் ஐயா. இயேசுவை பின்பற்றி நீ ஒட்டாணியா விட மாட்டார். இந்த பூமியிலே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மட்டுமல்ல, மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவனையா இயேசு வாக்கு பண்ண. எப்போது? என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் இவர்களை விட்டு விட்டார். So, அவர்களுக்கு தான் ரீவர்ட். That is the thing. So, we should understand the truth. சத்திய தருவிகள் சத்திய உங்களை விடுதலையா. அவங்க இயேசுவை பின்பற்றதுக்கு ஒரு கிரீவர். ஆயத்துறையில் ஒன்று உட்கார்ந்து இருக்கிறார் மத்தேயு, டாக்ஸ் கலெக்டர். எத்தனை வருஷம் அந்த வேலையில் இருந்தார், ஆனா ஒரு பணக்காரர் வந்தார். இயேசு மத்தேயுவே என்னை பின்பற்றாம் கடைசி ரெண்டு வசனம் மூன்றாவது நம்பரை பார்க்கிறோம்.
அதுக்கு
முதல் வசனம், அதுக்கு முதல்
பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன்,
உம்மை பின்பற்றுவேன்,
ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க.
மூன்றாவது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுகிறேன், உமக்கு சீசனாக இருக்கிறேன், ஆனா ஒண்ணு என்ன, நான் வீட்டை போய் சொல்லிட்டு வரேன். கலப்பை மேல் கையை வைத்து
தகுதி உள்ளவன் அல்ல.
உம்மை பின்பற்றுவேன், ஆனா முதலாவது உம்மை பின்பற்றுவேன், அதுக்கு முதல்ல வீட்டை போ. உம்மை பின்பற்ற அதுக்கு முதல்ல போற பிறகும் பின்பற்றேன். முதல்ல போயிட்டவன் சொல்ற பிறகும் பின்பற்றேன். வாண்ட சொன்னாரு, கலப்பை கையை வைத்து எட்டு பார்க்கிற யோகனும் தேவராஜ். இன்னைக்கு எத்தனையோ பேர் கலப்பையில கையை வைத்தாங்க. முதலாவது இயேசுவை பின்பற்றும் போட்டு பார்க்கிறார், உலகத்திலே நான் பட்டு அட்டுவதாக இருக்கும், உலகம் நமக்கு தடையாக இருக்கூடாது. நம்பர் டூ, இயேசுவை நம்ம பின்பற்றுமாக இருந்தால் உறவுகள் நமக்கு தடையாக இருக்கூடாது. நம்பர் த்ரீ, இயேசுவை பின்பற்றி அவருக்கு சீசராக இருக்கணுமாக இருந்தால் ஒரு சொந்த பொறுப்பு பொறுப்புகள், ஒரு சுய பொறுப்பு பொறுப்புகளும் otherwise we cannot follow Christ. Maybe we believe in God, so I don't preach about that, but what I am saying, so we have to follow Christ because Jesus called the people, come and follow me. இன்றைக்கு இயேசுவை பின்பற்ற மக்கள் தேவையா? இயேசுவுக்கு சீசுக்கு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணவர்கள் அவைகள் கைகொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தை முடிவு சகல நாக்கு நாங்கள் கூட இருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவுக்கு சீசர்கள், முதலாவது இயேசுக்கு சீசனாக இருக்கணும். இப்ப ட்ரூ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட், நான் இயேசுக்கு உண்மையான ஒரு சீசனாக இருப்பேனா இருந்தால் இன்னும் ஒரு சீசனை உருவாக்காம நான் சாகவே முடியாது. ஏன் தெரியுமோ, நான் தான் உண்மையுள்ள சீசன் ஆயிடுது. நீ உண்மையுள்ள சீசனாக இருக்கணுமா இருந்தால் உன்னை போல இன்னொரு சீசனை உருவாக்கித்தான் ஆகணும். ஏனென்றால் இயேசுவை பின்பற்றின எந்த சீசனை இயேசுக்கு இன்னொரு சீசனை உருவாக்காம சாகவே இல்லையே. நாலு சுவருக்குள்ள இருந்து கொண்டு இயேசுவின் பின்னால் போக துணிந்தே பின்னோக்கே நான், நல்லா இருக்குது, நல்லா ராகம் நல்லா இருக்குது. தானும் கொண்டு மட்டும் ஒரு கிட்டாரையும் வச்சு ஒரு கீபோர்டையும் வச்சு நல்லா அடிச்சு சவுண்டே போட்டுட்டு நாலு சுவருக்கு வந்து இயேசுவின் பின்னால் போக துணிந்தே பின்னோக்கே, சரிதான். ஆனா அது அர்த்தம் என்ன? நான் மாத்திரம் பரலவும் போக போறேன், இயேசுவை பின்பற்றி நான் மாத்திரம். இந்த பாருங்க, மறித்தோட்டங்கள் மறித்தோர் அறுக்கணும் மட்டும் அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல, சோவோட்டாக இமீடியட்டாக அறிவிக்க வேண்டிய செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல. அறிவிக்க வேண்டியவங்கெல்லாம் உள்ள இருந்து இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன் என்று பாடியிருக்கான வழியில போயோ இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு. People are dying without Christ every day. They perish without Christ. It is miserable. What we do? We are singing, a dancing. So number one, Yesuvida appa pinpatti seesaru kodumarthal ulaga pattu attavular கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் அந்த பலத்தை கிருபை தருவார். ஐயா, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குய்யா, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குய்யா, அவருடைய விருப்பம் நமக்குள்ள வரட்டும். அவர் என்ன மாதிரி இருக்கும்னு விரும்புற அப்படி நாம் இருக்கணும். ஆண்டவரே, நீர் மாற்ற முடிய அளவுக்கு என்னை மாற்றுங்க. Submit yourself. He will change your life because he is almighty, omnipresent, omnipotent. ஒரு வாழ்க்கையை பார்த்து அவரால் முடியும். So மூன்றாவது என்ன? நம் சுய பொறுப்பு பொறுப்புகள் இயேசுவை பின்பற்றக்கூடிய தயாரிக்கூடாது. இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துடும், பரிசுத்தம் அபிஷேகப்படும், அடுத்த நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்க? அடுத்தது என்ன? ரட்சிக்க மன பாவத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறோம், அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், பரிசுத்தம் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கோம், நல்லது. அடுத்த நெக்ஸ்ட், அதுக்கு பிறகு என்ன? நான் மனம் திரும்பி பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிட்டது, இனிமேலும் அதுக்கு பிறகு என்ன? எந்த விருப்பப்படியே நான் வாழ போறேன். எந்த விருப்பம் என்ன? மனமே, என் மனமே, என் இதயமே, நீ என்ன விரும்புகிறாய் அதையெல்லாம் நான் செஞ்சு, நான் அதையெல்லாம் நிறைவேற்ற நான் விரும்புறேன். இதுவா வாழ்வு? யா, நான் சொல்றத கேளு. இதை விட ஒரு மேன்மையான மகிமையான வாழ்வு நான் உனக்கு சொல்றேன். யா, கேளு, கேளு. இயேசுவுக்கு உண்மையாக சீசனாக இருக்கணுமா இருந்தால் உன் விருப்பங்களும் உன் விருப்பங்களை புதைச்சிரு, உன் விருப்பங்களுக்கு விருப்பங்களை அடக்கம் பண்ணிரு. உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், உனக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்த தேவனுடைய குமார், அவருடைய விருப்பம். ஆண்டவரே, இனி நான் அல்ல நீ, உம்முடைய விருப்பம் என்னப்பா? அதை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக்கொள்ள. இதுவெல்லாம் ஒரு உண்மையான இயேசுடைய சீசன். இதுவெல்லாம் இயேசுவை பின்பற்றுவார். அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சில விருப்பங்களை கட்டிப்பிடிச்சதே இருக்கிறோம். ஹலோ, நம்ம எல்லாரும் சில விருப்பங்களை கற்பம் தரிச்சதே இருக்கிறோம். பெற்றெடுக்கிறது தான் ஒன்று குறைச்சி, எப்ப டேட்டோ தெரியும், அர வேதனை ஆரம்பமாயிட்டு, அர கவனம், மூச்சு போகாம இருந்தா நல்லது. ஸ்தோத்திரம் ஆண்டவர், என்ன கவனிங்க, என்ன கவனி, என்ன கவனி, நம்ம சுய விருப்பு பொறுப்புகளை நிறைவேற்றுவதா இயேசுவை பின்பற்ற வாழ்வு. இதுக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார், இதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு திருவலம் மறித்தார். நோ, இயேசுவை பின்பற்றணுமா இருந்தார், அவருக்கு சீசனாக இருக்கணுமா இருந்தார். ஆண்டவரே, உம்முடைய விருப்புகள், நாட் மை வில், தாய் என் விருப்பு படி அல்ல, உன் விருப்பு. என்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டீரோ, என்றைக்கு நீர் என்னை அழைத்தீரோ, அன்றையிலிருந்து உம்மோடு நடக்கணும், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். என் விருப்பம் இல்ல கத்தாவே, உம் விருப்பம். இவன் தான் உண்மையான சீசன் என்று சத்தியத்தை கூட சொல்றேன். நேரம் பெறக்கூடிய இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிஞ்சேன். கம் வித் மீ, என்னோட திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுத சுவிசேஷம் 16 அதிகாரம், சக் 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 16:21 இல்ல இருந்து படிங்க, எல்லா படிங்க சீக்கிரமா. மத்தேயு 16:21 இருந்து படி.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் முப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள
தொடங்கினார்.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி,
ஒருவன் என்னை பின்பற்றி வர
விரும்பினால்,
அங்கதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், so he will never force anyone to follow me. நல்லா விளையாடு, நல்லா விளையாடு. Jesus, he will never ever force anyone come and follow me. அதாவது இயேசு கிறிஸ்து எவரையும் பலபந்தப்படுத்துவர் அல்ல தன்னை பின்பற்றுவது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால், அப்புறம் என்ன சொல்றாரு,
அவன் தன்னைத்தான்
வெறுத்து. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், எனக்கு சீசனாக இருக்க விரும்பினால், அவன் எப்படி இருக்கணுமா,
அவன் தன்னைத்தான் வெறுத்து.
அப்புறம் இது நல்ல போயிடுது, இதை கவனிங்க. அவன் என்ன செய்யணுமா, அடுத்த ஒரு சீசன் இயேசு பின்பற்றணும், எப்படி இருக்கணுமா, அவன் தன்னைத்தான் வெறுத்து. இதுக்கு பேர் என்னங்க, இதான் சுய பொறுப்பு, அதான் செல்ஃப் டினாய்ட்னு சொல்லுவாங்க, சுய பொறுப்பு. தப்பு சொன்ன பொயிண்டோடு இதை சேர்த்து முடிக்கணும். மேரி, மரியா, she was a virgin sitting alone, a silent time. மரியா ஒரு ரூமில் தனியே அமைதியான ஒரு நேரம் என்ன யோசித்துக் கொண்டிருப்பாள். சோ என்னுடைய யோசனையின்படி மரியாள் யோசிப்பு எனப்பட்ட ஒரு நீதிமானுக்கு என்கேஜ், நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கு. செய்தியை பிறகு போயிட சேர்த்துக்கொண்ட கவனி, நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப தனியே இருக்கிற மரியாள் அவர் சொல்றாங்க, டீனேஜர்னு சொல்றாங்க வேத பாருங்க. அப்ப அந்த பெண், அந்த ஜங்கு, அந்த பாலிகை பெண்ணுக்குள்ளே அவள் தனியே இருக்கும்போது அவள் என்ன யோசித்திருப்பார், தனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்க, அவரை யோசிச்சு என்ன யோசிச்சுருப்பா, இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்த வந்து உள்ளே நிற்கிறா. பொம்பித்தவுடைய நீ பெர்மிஷன், எந்த வாசலுக்குள்ளால வந்தானோ தெரியும், யாரு, கேப்ரியல் ஏஞ்சல், தேவதூதன். திடீர் அவர் ஒன்றும் டெக்ஸ் பண்ணு அல்லது கால் பண்ணு அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பு, ஹலோ இமெயிலும் அனுப்பு, திடீர்னு பார்த்து தொப்பனும் வந்து நிற்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க, கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்கு உங்களுடைய இவள் யோசித்திருப்பாள். நீங்கள யோசிங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு டிராமா மாதிரி இருக்கும் இல்லையா? இவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். தேவதூதன் இன்றைக்கு வருவான், இவன் வந்து எனக்கு ஒரு செய்தி சொல்லுவான், உன்னதமான தேவோட குமாரனுக்கு நான் தாயாக போகிறேன், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்குவது என்பார்கள் என்றெல்லாம் அவள் முதல யோசித்திருப்பாள். இல்ல, அவள் நினைச்சே பார்த்திருக்க மாட்டா. நினைச்சே பார்த்து திடீர்னு தேவதூதன் வாரம் வந்ததும் மனதை கிருப பெற்று போல வாழ்க கத்தரோட இருக்க திடீர்னு ஆத்திருக்க அவள் இந்த வாழ்த்துதல் இப்படிப்பட்டது அவள் யோசிக்க. அது கூட செய்தி போகும், டயலாக் போகும். வருவாரு அவங்கத்துல பிறகு பிறகு பரிசுத்த பொழுது தேவட குமார் சோ அண்ட் சோ அண்ட் சோ. அப்ப கடைசி என்ன சொல்றாரு தெரியுமோ, நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தை. இந்த வார்த்தை சொன்ன உடனே வந்ததுடன் போயிட்டான். என்ன தெரியுமோ, விஷயம் முடிச்சு சப்மிட் மைசெல்ஃப். என்ன சொல்ல வரேன், என்ன சொல்ல வார, என்ன சொல்ல வரேன், கவனி. தேவதூதன் வந்து இந்த செய்தியை சொல்லும் வரைக்கும் மரியாளுக்குள்ள இருந்தது தன்னுடைய சொந்த எண்ணம். தேவதூதன் இந்த செய்தியை கொண்டு வந்த தேவ திட்டத்தை கொண்டு வந்து அறிவிக்கும் வரைக்கும் மரியாளுக்கு சுய விருப்பம். என் எதிர்காலம் எப்படி, எனக்கு நியமிக்கின்ற கணவனோடு என்ற எதிர்காலம் எப்படி என்று தன்னுடைய கற்பனை உலகத்தில் அவர் பறந்திருப்பார். என் எதிர்காலம் சோ அண்ட் சோ. ஆனா இப்பொழுதோ வந்து நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய், ஓ சோ அண்ட் சொன்ன உடனே இப்ப ஒரு என்ன செய்து தன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கீழே வைத்து விட்டு இப்ப தேவனுடைய விருப்பங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழலை வந்தாய். என்ன நடக்க போகுது, புருஷனை அறியாமல் கர்ப்பவதி ஆக போகிறேன். சமூகமும் சமுதாயம் என்ன சொல்லும், ஏற்கனவே ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே என்ன இது, கத்தாவே இது என்ன இது, கொஞ்சம் பொறுங்க காப்ரியல், கொஞ்சம் பொறு, ரெண்டு நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வர, அதுக்கு பிறகு சொல்றேன் பாரு. இன்னைக்கு சில பேர் சில அப்படிதான் சொல்றாங்க, சில காரியங்கள் எதை சொன்னால் கொஞ்சம் பொறுங்க, ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், அந்த ஆயிட்டு அது இட்ஸ் ட்ரூ. ஆனா எதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு நியதி இருக்கும், பிற கவனிக்கிட்டு பாருங்க. ஆனா அவளை அப்படிதான் சொல்றேன், அப்படின்னு சொல்றாரு கடைசியா, இதோ ஆண்டவுடைய அடிமை. என் விருப்ப பொறுப்புகள் அல்ல, என் சொந்த விருப்பங்கள் அல்ல, என்னுடைய சுய விருப்பங்கள் அல்ல, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னவோ அதற்கே நீ ஒப்புக. திஸ் இஸ் தி லா, இதுதான் வாழ்க்கை. பாருங்க, இத சொன்ன உடனே தூதம் போயிட்டான். யா இயேசுவை பின்பற்றுவது மாதிரிதான். இஃப் யூ வாண்ட் டு பீ தி டிசிபிள் ஆஃப் கிறிஸ்ட், நீ இயேசுவுக்கு சீசனா திருப்பி பார்த்திருந்தா சொந்த பொறுப்பு பொறுப்புகளை ஏன் தெரியுமா, அதை விட ஒரு மேன்மையான மகிமையான ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை தேவனுடைய வாழ்க்கையில வைத்திருக்க யாருக்கு தெரியும். ஐயா உன்னுடைய நினைவையெல்லாம் இந்த பூமிக்குரியவு, ஆனா தேவனுடைய எண்ணங்களும் பறந்துக்குரியவு. உன்னுடைய நினைவுகளும் திட்டங்களும் அவைகள் ஒரு காலத்திலே போயிடும், ஆனா தேவனுடைய நினைவுகள் என்றென்றைக்கு நீடித்தது. எது முக்கியம், எது மேன்மையானது, எது மகிமையானது? As soon as possible. Listen to me. Please, close. இயேசுவை நாம் பின்பற்றோம், அதுக்கு சில கிரியைகள் இருக்கு, ஆனால் முடிவோ மகிழ்ச்சி, முடிவோ மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்ற தெரியுமோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வறுத்து
எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான்.
அது வேற, தன்னைத்தானே வறுக்கிறது செல்ஃப் டினைல், அதாவது சுய வெறுப்பு பொறுப்புகளுக்கு மறுக்கிறது. அடுத்து தெரியுமோ, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறான். சிலுவை எதை குறிக்குது, பாடுகள், உபத்திரவு. ஸோ அப்போ ஒரு ஒரு சீசனுக்கு எவ்வளவு கிரேக்கனுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்க, சுய வெறுப்பு, சிலுவை, ஐயோ இது எல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனா இயேசுவை நான் பின்பற்ற. அப்படி என்ன நசரனா இயேசுவை பின்பற்றலாது, வேறும் வேறு ஏதாவது இயேசுவை பின்பற்ற. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடையாது. ஐயா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை நீ கவனிச்சு பார், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனை. பாவம் செய்யாத அவன் பரிசுத்த குடாமல் சித்தத்துக்கடைய பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தார். ஐயா நீ நானே இயேசுவை பின்பற்றுவதுமாக இருந்தா சுய வெறுப்பு உறுப்புகளை விட்டுடு. உன்னை குறித்து ஒரு நோக்கம் திட்டமெல்லாம் அவருடைய கரத்துல ஏற்கனவே எல்லாம் பிளான் ஆயிடுச்சு, அதை நீ நிறைவேற்ற போறாயா, அல்லது ஒரு சொந்த பொறுப்பு பொறுப்பை நிறைவேற்ற போறாய்? ஒரு பொறுப்பினார் நம்மை நாம் விவரித்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம். எல்லாவற்றுக்கும் முடிவு கத்தடி வருகை சீக்கிரமாக. ஃபாலோ கிறிஸ்ட் பிகாஸ் ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் தி லிவிங் காட். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ശവപടവും ജാവും വ്യവസ്ഥ.